அப்போஸ்தலருடைய நடபடிகள் அத்தியாயம் 16.
அதன்பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவிற்கும் போனான். அங்கே திமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீடன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூதப்பெண், அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரர்களாலே நற்சாட்சி பெற்றவனாக இருந்தான். அவனை பவுல் தன்னோடு கூட கூட்டிக்கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி, அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அங்கிருந்த யூதர்கள் எல்லோருக்கும் தெரிந்திருந்தபடியால் அவர்களின் பொருட்டு அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். அவர்கள் பட்டணங்களுக்கு போகும்போது எருசலேமிலிருந்து அப்போஸ்தலர்களாலும் மூப்பர்களாலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைகொண்டு நடக்கும்படி அவர்களுக்கு சொன்னார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் உறுதிப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து சென்றபோது ஆசியாவிலே வசனத்தை சொல்ல வேண்டாம் என்று பரிசுத்த ஆவியானவராலே தடை செய்யப்பட்டு
மீசியா தேசம் வரை வந்து
பித்தினியா நாட்டிற்கு போக விரும்பினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக விடவில்லை. அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய்ப்போய் துரோவாவிற்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டானது. அது என்னவென்றால், மக்கெதோனியா தேசத்தைச் சேர்ந்த ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கெதோனியாவிற்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பவுலை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது, அவர்களுக்கு நற்செய்தியை தெரிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டு
உடனே மக்கெதோனியாவிற்கு புறப்பட்டோம். நாங்கள் துரோவாவில் கப்பல் ஏறி சாமோத்திராக்கே தீவிற்கும் மறுநாளிலே நெயப்போலி பட்டணத்திற்கும் சென்று அங்கிருந்து மக்கெதோனியா தேசத்து நாடுகளில் ரோமர்கள் குடியேறின பிலிப்பி பட்டணத்திற்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாட்கள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்திற்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாக ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த பெண்களுக்கு போதித்தோம். அப்பொழுது தியத்தீரா ஊரை சேர்ந்த விலை உயர்ந்த சிவப்பு கம்பளம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பெயருள்ள ஒரு பெண் கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொன்னவைகளை கவனிப்பதற்காக கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தார். அவளும் அவள் குடும்பத்தில் உள்ளவர்களும் ஞானஸ்யானம் பெற்ற பின்பு அவள் எங்களை பார்த்து, நான் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று நீங்கள் நினைத்தால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை மிகவும் வேண்டி கேட்டுக்கொண்டாள். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகும்போது குறி சொல்லுகிற ஆவியினால் குறி சொல்லி தன் எஜமான்களுக்கு அதிக வருமானத்தை பெற்று கொடுக்கும் ஒரு பெண் எங்களுக்கு எதிரே வந்தாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனிதர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், இரட்சிப்பின் வழியை நமக்கு தெரிவிக்கிறவர்கள் என்று சத்தமாகச் சொன்னாள். அவள் பல நாட்கள் இப்படியே செய்து வந்தாள். பவுல் கோபமடைந்து திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு வெளியே போ என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை கொடுக்கிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அப்பொழுதே அந்த ஆவி அவளை விட்டு வெளியே போனது. அவளுடைய எஜமான்கள் தங்களுடைய வருமானத்திற்கான நம்பிக்கை போய்விட்டதால் பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள்.
அவர்களை
அதிகாரிகளிடத்தில் ஒப்படைத்து, யூதர்களாகிய இந்த மனிதர்கள் நம்முடைய பட்டணத்தில் குழப்பம் உண்டாக்கி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் கடைபிடிக்கவும் முடியாத தவறான பழக்க வழக்கங்களை போதிக்கிறார்கள் என்றனர். அப்பொழுது மக்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக வந்தார்கள். அதிகாரிகள் அவர்களுடைய ஆடைகளை கிழிக்கவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அதிகமாக அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாக காவல் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளை கொடுத்தார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளை பெற்றுக்கொண்டு அவர்களை உள்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை அசைக்க முடியாதபடிக்கு தொழு மரத்தின் ஓட்டைகளில் மாட்டி வைத்தான்.
நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். திடீரென்று சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையத்தக்கதாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே சிறைச்சாலை கதவுகளெல்லாம் திறந்தன. எல்லோருடைய கட்டுகளும் கழன்று போனது. சிறைச்சாலைக்காரன் தூக்கம் தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருப்பதை பார்த்து, கட்டப்பட்டு இருந்தவர்கள் ஓடிப்போனார்கள் என்று நினைத்து வாளை எடுத்து தற்கொலை செய்து கொள்ள போனான்.
அப்பொழுது பவுல் சத்தமிட்டு,
நீ உனக்கு எந்தத் தீங்கையும் செய்துகொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்குதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களைக் கொண்டுவரச் சொல்லி உள்ளே ஓடிப்போய் நடுங்கி பவுலுக்கும் சீலாவிற்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே கூட்டிக்கொண்டு வந்து, ஆண்டவன் மாறே, இரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் குடும்பத்தாரும் இரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த எல்லோருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும்
அந்த ராத்திரி நேரத்திலே
அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனோடு கூட இருந்தவர்களும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு உணவு கொடுத்து தன் குடும்பத்தார் அனைவரோடும் தேவனிடத்தில் விசுவாசம் வைத்து மனமகிழ்ச்சியாக இருந்தான். பொழுது விடிந்த பின்பு, அந்த மனிதர்களை விட்டு விடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் காவலர்களை அனுப்பினார்கள். சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து, உங்களை விடுதலை செய்யும்படி அதிகாரிகள் கட்டளை கொடுத்து அனுப்பியுள்ளார்கள், எனவே நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு சமாதானத்தோடு போங்கள் என்றான். அதற்கு பவுல், ரோமராகிய எங்களை அவர்கள் நியாயம் விசாரிக்காமல் வெளிப்படையாக அடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள், இப்பொழுது இரகசியமாக எங்களை விடுதலை செய்கிறார்களோ? அப்படி அல்ல, அவர்களே வந்து எங்களை விடுதலை செய்து வெளியே அனுப்பிவிடட்டும் என்றான். காவலர்கள் இந்த வார்த்தைகளை சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு தெரிவித்தார்கள். அவர்கள் ரோமர்கள் என்று அதிகாரிகள் கேட்டபொழுது பயந்து வந்து அவர்களோடு தயவாக பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாளின் வீட்டிற்கு போய் சகோதரர்களை பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு புறப்பட்டு போனார்கள்.